நல்லெண்ணத்துடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
அன்புள்ளங்களே, எண்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள். எண்கள் நம்முடைய மனங்களில் எழுப்பும் எண்ணங்கள் ஏராளம். மதங்களிலும் எண்களுக்கு தனி இடம் உண்டு. எடுத்துக்காட்டாக, விவிலியத்தில் 7, 12, 40 போன்ற எண்களுக்கு தனி இடமும் பொருளும் தரப்பட்டுள்ளன. 2000, 2001 ஆகிய எண்களுடன் புதிய மில்லென்னியம் ஆரம்பித்தபோது நம்மில் எத்தனை எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தன. நல்லவைகளும் அழிவுகளும் நடக்கும் என்று எத்தனை கதைகள் நாம் சொன்னோம். எண்களை பொறுத்தவரை இந்த ஞாயிறு ஒரு தனி சிறப்பை பெறுகின்றது. 10, 10, 10 என்ற இந்த எண் பலருக்கும் பலவித எண்ணங்களை உணர்வுகளை எழுப்பியுள்ளன. கடந்த 9 ஆண்டுகள் இதேபோல் சிறப்பான நாட்கள் வந்து போயின. 2001 ஜனவரி 1 1111 என்ற எண்ணுடன் ஆரம்பமான இந்த சிறப்பு நாட்கள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் வந்த 9, 9, 9 வரை ஒவ்வொரு மாதமும் சிறப்பு நாட்களாக கருதப்பட்டன. இந்த சிறப்பு நாட்களில் பல நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டு நடத்தப்பட்டன. எடுத்துக்காட்டாக, 8, 8, 8 அதாவது 2008 August 8 8:08:08 சீனாவில் பெய்ஜிங் நகரில் ஒலிம்பிக் போட்டிகளின் துவக்க விழா ஆரம்பமானது. 2010 October 10 இந்ஞாயிறன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக, பருவநிலை மாற்றங்களில் ஏற்பட்டு வரும் ஆபத்தான போக்குகளை தடுப்பதற்காக, இயற்கையை மேம்படுத்தும் எண்ணங்களை விதைப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உதாரணத்திற்கு, குரோவேஷியா, ரஷ்யா ஆகிய நாடுகளில் 10,000 பள்ளிகளில் மாணவ மாணவியர் மரங்களை நடுகின்றனர். நெதர்லாந்தில் தொலைக்காட்சியை மக்கள் இந்த நாள் முழுவதும் இயக்குவதில்லை என்று தீர்மானித்துள்ளனர். இது ஒரு பெரிய புதுமை இல்லையா? இவ்வாறு உலகின் பல நாடுகளில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. 10, 10, 10 ஒரு ஞாயிறாக அமைந்ததை நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்கலாம். சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுப்பதற்கு, பருவநிலை மாற்றங்களின் பயங்கரங்களை குறைப்பதற்கு இறைவனின் சந்நிதியில் இந்த ஞாயிறன்று நாம் கூடும்போது அவரே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்புள்ளங்களே, 10 என்ற எண்ணை பல வழிகளிலும் சிந்திக்கின்ற வேளையில் இன்றைய நற்செய்தியும் இந்த எண்ணை பற்றி கூறியுள்ளது பொருத்தமாகத் தெரிகின்றது. 10 தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்கிய புதுமை இன்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. தொழுநோய் குறித்து, தொழுநோயாளர்களை இயேசு குணமாக்கியது குறித்து நாம் சிந்திக்கும் போது பல சவால்கள் நமக்கு முன் எழுகின்றன. சுற்றுச்சூழலையும் சுற்றியுள்ள பிற உயிரினங்களையும் பேணி காப்பதற்கு நாம் தரும் கவனத்தை பிற மனித பிறவிகளுக்கு தருகிறோமா என்பது நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள முதல் சவால். இயற்கை தொடர்பான இயக்கங்கள் 1000 உள்ளன. அதேபோல் பிற உயிரினங்களை காக்க எத்தனையோ இயக்கங்கள் உள்ளன. இந்த இயக்கங்களின் செயல்பாடுகளும் தீவிரமாய் உள்ளன. மனித உயிர்களை காக்க எத்தனை இயக்கங்கள் உள்ளன? அப்படி உள்ள அமைப்புகளும் எவ்வகையில் செயல்படுகின்றன? அவைகளுக்கு அரசுகள் அளிக்கும் ஆதரவு என்ன? அன்புள்ளங்களே, சங்கடப்படுத்தும் கேள்விகள் இவை. நம்மை மீண்டும் சங்கடப்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டை கூறுகின்றேன். இயற்கை அல்லது உயிரின பாதுகாப்பு அமைப்புகளில் தலைவர்களாக, உறுப்பினர்களாக இருப்பவர்களில் பலர் வசதி படைத்தவர்கள். இவர்களது இல்லங்களில் பணி செய்யும் பணியாளர்கள் எவ்விதம் நடத்தப்படுகிறார்கள்? அந்த பெரிய இல்லங்களில் செல்ல பிராணிகளுக்கு கிடைக்கும் கவனிப்பு இந்த பணியாளர்களுக்கு கிடைக்குமா? இயற்கையையும் மிருகங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று போராடி வரும் இவர்களது இல்லங்களில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், உதாரணத்திற்கு தொழுநோயாளிகள், வரவேற்கப்படுவார்களா? சங்கடப்படுத்தும் கேள்விகள் தொடர்கின்றன. அன்புள்ளங்களே, 10 இன்னும் 2 வழிகளில் சிறப்பு பெற்றது. இந்த நாள் அகில உலக மனநலம் பேணும் தினம், மற்றும் அகில உலக மரண தண்டனை ஒழிப்பு தினம். மனநலம், மரண தண்டனை இவ்விரண்டிற்கும் உள்ள தொடர்பு மிக தெளிவானது. மனநலம் உருவாக வேண்டியது நம்முடைய குடும்பங்களில். குடும்பங்கள் சிதையும் போது மனநலமும் சிதையும். மனநலக் குறைவு ஏற்படும் போது குழப்பங்கள், குற்றங்கள் பெருகும். குற்றங்களை கட்டுப்படுத்த அரசுகளுக்கு கிடைத்த ஓர் எளிய வழி தண்டனைகள், மரண தண்டனைகள். உலகில் மரண தண்டனை 95 நாடுகளில் ஒழிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 58 நாடுகளில் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, அண்மையில் மின்னஞ்சலில் வந்த ஒரு கேள்வி என் கவனத்தை ஈர்த்தது. Why do we kill people who kill people to show that killing is wrong? கொலை செய்வது குற்றம் என்று காட்டுவதற்கு கொலை செய்தவர்களை நாம் ஏன் கொலை செய்கிறோம்? வார்த்தை விளையாட்டைப் போல தெரிந்தாலும் அன்பர்களே, இது ஆழமான அர்த்தமுள்ள ஒரு கேள்வி. அன்பு நெஞ்சங்களே, மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனைகளும் இந்த உலகத்தில் உண்டு. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், அல்லது செல்வர் லாசர் உவமையில் 2 வாரங்களுக்கு முன் நாம் சிந்தித்தோமே, அதுபோல மனிதர்களை மனித பிறவிகளாக கூட மதிக்காமல் இருத்தல், இவைகளெல்லாம் மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனைகள். இந்த தண்டனைகளை பெற்ற 10 தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்குகின்றார். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் விவிலிய தேடலில் 10 தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்கிய புதுமையை சிந்தித்தோம். அந்த சிந்தனைகளிலிருந்து ஒரு சில துளிகளை இங்கு மீண்டும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசு கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. யூதர்கள், சமாரியர்கள் வாழ்ந்த பகுதிகள் அவை. நமது கலாச்சார பின்னணியை கொண்டு இதை பார்க்க வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம். அக்ரஹாரத்தின் வழியாகவும் சேரியின் வழியாகவும் இயேசு நடந்தார். யூதர்களையும் சமாரியர்களையும் ஒன்று சேர்க்க மாட்டோமா என்று இயேசு கட்டாயம் சிந்தித்திருப்பார், ஏங்கியிருப்பார். அந்த நேரம் 10 தொழுநோயாளிகள் அவருக்கு எதிராக வந்தனர். அவர்கள் யூதர்களா சமாரியர்களா தெரியவில்லை, ஆனால் அனைவரும் தொழுநோயாளிகள். தொழுநோய் என்ற ஒரே காரணத்தால் யூத சமூகமும் சமாரிய சமூகமும் அவர்களை புறக்கணித்தனர். அந்த புறக்கணிப்பு அவர்களை இணைத்தது. இதையே நாம் ஒரு புதுமையாக பார்க்கலாம். இந்த 10 நோயாளிகளை தொழுநோய் என்ற துன்பம் பாகுபாடுகளை மறக்க வைத்து இணைத்து வைத்தது. ஆனால் தொழுநோய் நீங்கியதும் என்ன நடந்திருக்கும்? அதை இப்படி நாம் நினைத்து பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று என்று நற்செய்தி கூறுகின்றது. நோய் நீங்கியதை உணர்ந்த ஒருவர் உரத்த குரலில் கடவுளை புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவர் ஒரு சமாரியர். மற்ற 9 பேரும் யூதர்களாய் இருந்திருக்கலாம். மற்ற 9 பேரும் எங்கே என்று இயேசு தேடுகிறார். அவர்கள் வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதை விட அவர்களிடம் அவர் கண்ட அந்த ஒற்றுமை எங்கே போனது என்பதையே இயேசு அதிகம் தேடியிருப்பார். அந்த ஒற்றுமை எங்கே போனது? போகும் வழியில் போய்விட்டது. நோயாளி என்ற ஒரே குலத்தில் இருந்த அவர்கள் நோய் நீங்கியதும் யூதர் என்றும் சமாரியர் என்றும் பிரிந்தனர். அவர்கள் மத்தியில் ஒரு சமாரியர் இருந்ததை அவர்கள் மீண்டும் உணர்ந்தனர். அந்த சமாரியரை மேலும் கீழும் பார்த்தனர். நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று இயேசு சொன்னதையும் அவர்கள் நினைத்து பார்த்தனர். குருக்களிடம் தாங்கள் போகும்போது இந்த சமாரியனுக்கு அங்கே என்ன வேலை? இந்த சமாரியனோடு அவர்கள் குருக்களிடம் போனால் மீண்டும் பிரச்சனைகள் வரும். இதுநாள் வரை அவர்களை விலக்கி வைத்த தொழுநோய் என்ற ஒரு தீட்டோடு ஒரு சமாரியனோடு அவர்கள் சேர்ந்திருந்த மற்றொரு தீட்டும் சேர்ந்துவிடும். இப்படி வேற்றுமைப்படுத்தும் எண்ணங்களில் அவர்கள் இருந்ததை அவர்களின் உஷ்ண பார்வையிலேயே அந்த சமாரியர் உணர்ந்திருக்க வேண்டும். அவராகவே அவர்களை விட்டு விலகுகின்றார். ஆனால் அவருக்குள் ஒரு சின்ன கலக்கம். தன்னை இவ்வளவு அன்போடு குணமாக்கியவர் குருக்களிடம் காட்டுங்கள் என்று கட்டளையிட்டாரே, அதை தட்டி கழிக்க முடியாதே, என்ன செய்யலாம்? இதுதான் அவருடைய கலக்கம். அந்த நேரத்தில் அவருடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்கின்றது. தன்னை குணமாக்கியவரே ஒரு பெரும் குரு, ஒரு தெய்வம். அவரிடமே நாம் சரணடைவோம். இந்த தெளிவோடு அந்த சமாரியர் இயேசுவிடம் திரும்பி வருகின்றார். திரும்பி வந்த சமாரியரை பார்த்து இயேசுவுக்கு ஒருபுறம் மகிழ்வு, மறுபுறம் வேதனை. நன்றி கடன் செலுத்த வந்த சமாரியரை பார்த்து மகிழ்ச்சி. ஆனால் அவர் மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்டாரே, ஒதுக்கப்பட்டாரே என்று நினைத்து இயேசுவுக்கு வேதனை. மற்ற 9 பேரும் எங்கே என்று வாய்விட்டு கேட்டே விடுகின்றார். ஒற்றுமையாயிருந்தவர்கள் எங்கே போனார்கள் என்று இயேசு அன்று கேட்ட கேள்வி இன்றும் நம்மிடையே தொடர்கின்றது. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா?
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நில நீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
இறுதியாக அன்புள்ளங்களே, நன்றியை பற்றி கூறப்பட்டுள்ள இரு கூற்றுக்களுடன் நம்முடைய சிந்தனைகளை நிறைவு செய்வோம். மிஸ்டர் எக்ஹார்ட் என்பவர் கூறுகின்றார், The most important prayer in the world is just two words long, thank you. உலகத்திலேயே மிக முக்கியமான அவசியமான ஜெபம் இரண்டே வார்த்தைகளில் அடங்கும், thank you. தமிழில் யோசித்து பார்த்தால் ஒரே வார்த்தைதான், நன்றி. இன்னும் ஒரு அழகிய கூற்று ஐசக் வால்டன் என்பவரால் சொல்லப்பட்டுள்ளது, God has two homes, one is heaven and the other is a humble, thankful heart. கடவுள் வாழும் இல்லங்கள் இரண்டு, ஒன்று விண்ணகம், மற்றொன்று பணிவும் நன்றியும் நிறைந்த உள்ளம். அன்புள்ளங்களே, நன்றியால் நிறைந்த நமது உள்ளத்தில் இல்லத்தில் எல்லாரையும் வரவேற்போம். நமது பரந்து விரிந்த நன்றியால் நிறைந்த மனதுக்கு கடவுள் தரும் மதிப்பெண்கள் 10-10, அதை பெற்று மகிழ்வோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.